الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمد عبده ورسوله صلى الله على سيدنا وشفينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى إلى آخر الحديث وكما قال عليه الصلاة والسلام فهل أنتم الله أروانك சலாத்தும் சலாமும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபியூன்கள் சபாத் தாபியூன்கள் மேலும் கியாமத் நாள் வரை வரக்கூடிய முஸ்லிமான நல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாகும். மேலான அல்லாஹ்வுடைய கடமை நிறைவேற்ற வந்திருக்கும் எனது அருமை சகோதரர்களே, அல்லாஹ் எவைகளை எடுத்து நடந்து கொள்ளுமாறு ஏறியிருக்கின்றானோ கட்டளையிட்டிருக்கின்றானோ அவற்றை இயன்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளுமாறு எவற்றை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு ஏவியிருக்கின்றானோ கட்டளையிட்டிருக்கின்றானோ அவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். தப்புமா மேலான கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் மனிதன் ஒரு மனிதன் சந்தோஷமாக வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அவனது வாழ்க்கையிலே தேவைப்படக்கூடிய அனைத்து விடயங்களையும் அவனுக்கு வரமாக, அவனுக்கு அறுக்குடையாக, அவனுக்கு நியமத்தாக கொடுத்திருக்கிறேன். மேலான சகோதரர்களே, அது எந்த வகை நியமத்தாக இருந்தாலும் சரி, அது அவருடைய சொத்து செல்வங்களாக இருக்கலாம், தொழில் வியாபாரங்களாக இருக்கலாம், அவருடைய குடும்பமாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், உடல் உறுப்புகளாக இருக்கலாம், இப்படி எந்த வகை நியமத்தாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை சந்தோஷமாக சுபீட்சமாக போக வேண்டும் என்பதற்காக வேண்டி ரப்பினால கொடுக்கப்பட்டதுதான் இந்த நியமத்து. அதே மாதிரி மேலான சகோதரர்களே, அந்த மனிதனை சோதிக்கிறதுக்காக வேண்டி, அந்த மனிதன் எப்படி அல்லாஹோடு நடந்து கொள்றான் என்ற விஷயங்களை பார்க்கறதுக்காக வேண்டி சில சோதனைகளையும் அல்லாஹ் கொடுத்து பார்க்கும். ஆனால் எங்கட மக்கள், அதாவது நாங்க என்ன சிந்திக்கிறோம் என்று சொன்னா, நாங்க எல்லாரும் சிந்திக்கிறது தான் ரப்பு சோதனைகளை தாரது சோதிக்கிறதுக்கு, நியமத்துகளை தாரது சந்தோஷம் அனுபவிக்கிறதுக்கு என்பதாக மட்டும் சிந்திச்சு எங்கட சிந்தனை அதனோட முடிச்சு. என்ன சகோதரர்களே, ஒரு சோதனை எதற்காக வேண்டி கொடுக்கப்படுதுன்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிள்ளை கிட்ட கேட்டாலும் கூட அழகான முறையில தெளிவுபடுத்தும். ஒரு சோதனை ஒரு மனுஷனுக்கு வருவதா, ஒரு கஷ்டம் வருவதா, அது வியாபார ரீதியாக இருக்கலாம், குடும்ப ரீதியாக இருக்கலாம், உறவு ரீதியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அது அந்த மனிதன் இறப்பு சோதித்துக் கொண்டிருக்கலாம் என்பதாக ஒரு சிறு குழந்தை கூட சொல்லும். ஏன்னா சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னா அவருக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், அதே அவருடன் சேர்ந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், யார் ஆறுதல் சொன்னாலும் அதன் மூலமாக ஞாபகப்படுத்துவார்கள், இது அல்லாவினால அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு சோதனை, இதுல நாங்க பொறுமையாக இருந்துட்டோம் என்று சொன்னா ரப்பு என்னென்ன அந்தஸ்துகளை தருவான், ரப்பு எங்களை பொறுமையாக இருக்கிறத எதிர்பார்க்கிறான் என்று சொல்லி ஆறுதல் சொன்ன 10 பேர்ல குறைஞ்சது ஒரு 4-5 பேர் இந்த வார்த்தையையும் கேட்டுதான் சொல்லுவான். ஆனா அதே நாங்க ஒரு நியமத்தை அடங்கிக் கொண்டோம், ஒரு சந்தோஷத்தை பெற்றுக் கொண்டோம், உதாரணமாக தான் ஒரு குழந்தைக்கு தந்தையாகிட்டாரு, அல்லது ஒரு வியாபாரத்துல பெரிய ஒரு லாபத்தை அடைஞ்சிட்டாரு, அல்லது திருமணம் முடிச்சு குடும்பத்தோட சேர்ந்து நடக்க போறாரு, இப்படியான ஒரு சந்தோஷமான ஒரு சந்தோஷத்தை அடையும் பொழுது, ஒரு நியமத்தை அடங்கிக் கொள்ளும் பொழுது அவரோட பேசக்கூடிய நண்பர்கள், தோழர்கள், உறவினர்கள் எல்லாத்திலையும் வாழ்த்த அதற்குரிய நோக்கத்தை நிறைவேற்றதில்லை, நோக்கத்தை ஞாபகப்படுத்துறது கூட இல்ல, ஏன் இந்த நியமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றத யாரும் ஞாபகப்படுத்துறது இல்ல. மாறாக கேட்கக்கூடிய முதல் வார்த்தை என்ன தெரியுமா, எப்பச்சி இதுக்கு நீங்க எப்படி எங்களுக்கு சீர்தர போறீங்க, எப்படி நாங்க இதை செலிப்ரேட் பண்றது, இந்த பாக்கி எப்ப நீங்க வைக்கிறீங்க, இதை நீங்க எங்களுடைய பொறுப்பேற்று கொண்டாட வைக்க போறீங்க, இப்படி பல கேள்விகள் ஒரு நியமத்து. சோதரத்திலே நல்லா நாக ஞாபகத்தை வச்சுக்கொள்ளணும், இதை சொல்லக்கூடியவங்க யோசிக்கிறதும் இல்லை இது ஏன் இந்த ஞாபகம், இதை அனுபவிக்கக்கூடியவங்க யோசிக்கிறதும் இல்லை இது ஏன் இந்த ஞாபகம். சோதரர்களே, அல்லாஹ் ஒரு சோதனையை தரும் பொழுது சோதனை என்று சிந்திக்கக்கூடிய நாங்க ஏன் ஒரு ஞாபகத்தை தரும் பொழுது இது எதற்காக இது தானான் என்பது சிந்திக்கிறோம். சகோதரர்களே, ஒரு மனிதர்
ஒரு சோதனை கிடைக்குதா அது ரப்பு சோதிச்சு கொண்டிருக்கிறான். ஒரு மனிதனுக்கு ஒரு ஞாபகத்து கிடைக்குதா அதன் காரணமும் அல்லாஹ் அவனை சோதித்துக் கொண்டிருக்கிறான். எப்படி ஒரு ஞாபகத்தின் மூலமாக எப்படி சோதிக்கிறது? சந்தோஷத்தை தானே அடைஞ்சு கொண்டோம், சந்தோஷம் தானே கிடைச்சிச்சு, இதன் மூலமாக எப்படி அப்பா அல்லாஹ் சோதிக்கிறான் என்று நாங்கள் சிந்திச்சிட்டோம் என்று சொன்னா எங்களோட சிந்தனை புத்தாசனமானது. ஏனென்று சொன்னா அந்த ஞாபகத்துக்கு சில கடமைகள் எல்லாம் உருவாக்கும். அந்த நியமத்துக்கு சில கடமைகள், அந்த கடமைகளை சரியான முறையில நிறைவேற்றி அந்த நியமத்தின் மூலமாக அந்த நியமத்தை எப்படி வாழணும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த லெவல்ல கொண்டு சேர்த்துட்டார் என்று சொன்னா நியமத்தின் மூலமாக அந்த சோதனையை வெற்றி அடைஞ்சிட்டாரு. அப்படி இல்ல, நியமத்தை அனுபவிச்சாரு, சந்தோஷம் அனுபவிச்சாரு, எப்படி எல்லாம் செய்யலாமோ அப்படி எல்லாம் இருந்தாரு, ஆனா ஹக்குகள் நிறைவேற்றப்படலையா, அதன் மூலமாக அவருக்கு அல்லாஹ்விடம் தூரமாயிற்று. உதாரணத்துக்காக ஒரு மனிதன் பெரிய ஒரு நாப்பத்தை அடைஞ்சு கொண்டாரு, இப்ப ஒரு செல்வந்தனாக மாறிட்டாரு, இது அவருக்கெல்லாம் கொடுத்திருக்கக்கூடிய நியமம். ஆனா அதற்கென்று சில ஹக்குகள், கடமைகள், உரிமைகள் என்ன தெரியுமா? அந்த சொத்தின் மூலமாக ஏழைகளுக்கு உதவி செய்யணும், சத்தாக சரியான முறையில நிறைவேற்றணும், சதக்காதான தர்மங்களை சரியான முறையில நிறைவேற்றணும், அல்லாத பாதையில செலவழிப்போனும், கஷ்டப்பட்டு கேட்டு வரான அவருக்கு உதவி செய்யணும், இப்படி பல விஷயங்கள் அந்த குடும்ப அந்த சொத்தோடு சம்பந்தப்பட்டு இதெல்லாம் சரியாக செஞ்சு காரணம் சொன்னா அவர் அல்லாஹ்வை நெருங்கியவராக, அது ஞானத்தின் மூலமாக வெற்றி அடைஞ்சவராக மாறிடும். அப்படி இல்ல, அதற்கு மாற்றமாக நான் சம்பாதிச்சது, எனக்கு கிடைச்ச நாப்பம், நான் இதை செலிபிரேட் பண்ணோனும், நான் இதை ட்வீட் போட்டு கொண்டாடணும், நான் இதை பாசியாக செலிபிரேட் பண்ணி கொண்டிருக்கோம், சந்தோஷமாக கழிச்சாரு, வேண்டிய வேலைகளை செஞ்சாரு, வீட்டுக்கு ருஷாக கட்டினாரு, குடும்பத்தை சரியாக கவனிக்கல, வீட்டுக்கு கொடுக்க வேண்டியதை வீண் நிறையம் செஞ்சாரு, வீணான கலி ஆட்டங்கள்ல கழிச்சாரு, வேலைகள் கேட்டா நான் கொடுக்கல, ஆனா செல்வந்தர்களுக்கு ட்வீட் போடுறதுக்கு செலவழிச்சாரு, மதுபானம் போன்ற விஷயங்கள் மூலமாக முறை தவறி நடந்து அதன் மூலமாக அல்லாஹ்விடம் தூரம் சகோதரர்களே. அப்ப அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஒரு ஞாபகத்தை கொடுக்கிறதுடைய முக்கிய காரணம் என்ன? அல்லாஹ் அதிலையும் சோதிச்சு கொண்டுதான் அல்லாஹ் இந்த குர்ஆனில் தெரியப்படுத்துறான், அல்லதி கலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. அவங்களுக்கு நாங்க மௌத்தையும் ஹயாத்தையும், மௌத்தன்னு சொல்றது சோதனை, கஷ்டம், கவலைக்குண்டான விஷயம், ஹயாத்துன்னு சொல்றது சந்தோஷம், அதன் மூலமாக இரட்டிப்பான சந்தோஷங்கள் அடையக்கூடிய நேமத்துடைய விஷயம். ஆனா ரெண்டையும் நோக்கம் அல்லாஹ் சொல்றான், ஏவிடுவன் நாங்க உங்களை சோதிக்கிறதுக்காக, இதுல யாரும் சரியான முறையில நல்லாமல் செஞ்சு இதுல வச்சியடைய யாருங்கிறத சோதிக்கிறதுக்கு தான் நாங்க இது ரெண்டையும் உங்களுக்கு. ஏனால சகோதரர்களே, இப்படி அல்லாஹ் ஒரு சோதனையின் மூலமாகவும் சோதிக்கிறான், ஒரு ஞானத்தின் மூலமாகவும் சோதிக்கிறான். ஆனா இன்றைக்கு நாங்க பார்க்க போறது எல்லா மனிதர்களும் அடங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஞாபகம். ஆனா அந்த ஞானத்தின் மூலமாக சோதிக்கப்படுவோம் என்றது தெரியாம சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனா பல முறையில பல விதத்துல பராமுகம் காட்டிக் கொண்டிருக்கிறோம். அதனால வரக்கூடிய ஒரு பெரும் சமுதாயமே இன்றைக்கு சீரழிவை நோக்கி போயிடுச்சு. ஏன்னா சகோதரர்களே, அது என்ன நியமத்து என்று சொன்னா எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய குழந்தையுடைய பாக்கியம். ஏன்னா சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கெல்லாம் ஒரு குழந்தையை கொடுத்துட்டானா அதன் மூலமாக அந்த மனிதன் எந்த அளவு சந்தோஷப்படுறான் என்று சொன்னா தன் திருமணத்தின் போது இருந்த சந்தோஷத்தை விட பன்மடங்கு சந்தோஷம் அடைகிறான் ஒரு குழந்தைக்கு தந்தையாக மாறும். ஆனால் அதே மனிதன் தந்தையாக மாறி அந்த குழந்தைக்காக வேண்டி ட்ரீட் கொடுக்கிறாரு, செலிபிரேட் பண்றாரு, எல்லாம் செய்யறாரு, ஆனா அந்த குழந்தைய எந்த அளவுல குணாரணமோ அந்த அளவுல குணாரணம் மிஸ் பண்ணிட்டார். இப்ப அவர் நியமத்தின் மூலமாக அல்லாஹ்விடம் தூரமாகி கொண்டிருக்கிறார் என்றதை நாங்க மறந்தோம். ஏன்னா சகோதரர்களே, ஒரு நியமத்தின் மூலமாக, ஒரு குழந்தையின் மூலமாக ஒரு மனிதன் சரியான முறையில் அல்லாஹ் நெருங்கிறான் என்றா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த குழந்தை, அந்த குழந்தை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவுபடுத்தினார். ஒரு மனிதன் மரணிச்சுட்டாரு, அவருக்கு அதுக்கு பின்னால எந்த விதமான அவல்களும் இல்ல, ஒரே ஒரு விஷயத்தை தவிர அதுல ஒன்று சொன்னாங்க, அந்த குழந்தை அந்த பெற்றோர் நன்றியை செலுத்தியவராக, அப்படி இல்லை என்று சொன்னால் அன்று செலுத்தாதவராக, நியமத்தை அனுபவிச்சாரு, அதன் மூலமா அல்லாஹ் விட்டு தூரமானவராய். ஏன்னா சகோதரர்களே, அதனாலதான் நாங்க எல்லா விஷயத்திலையுமே ஏழைக்கு கிடைத்திருக்கக்கூடிய நியமத்துகளின் மூலமாக ரொம்ப நெருங்கக்கூடியவர்களாக. இன்றைக்கு நாங்க சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனை என்ன தெரியுமா, ஒரு குழந்தை சாலியான குழந்தையாக வரணும் என்று சொன்னா அதுக்கு நாங்க என்ன செய்யறது? எங்களுடைய காலையில தொழிலுக்கு போவோம், இரவையில தொழில் முடிச்சுட்டு வருவோம், சம்பாதித்த காச மனைவிகளுக்கு ஒப்படைத்தோம், மனைவிதானே முழுக்க முழுக்க அந்த புள்ளைய பாக்குறா, அந்த குழந்தை சாலையான குழந்தையாக வாரது மனைவிய கை என்று சொல்லி எல்லா ஆண்களும் சிந்திக்கக்கூடிய விஷயம். ஏன்னா சகோதரர்களே, சரியான சிந்தனை தான், சரியான சிந்தனை தான். தாயினுடைய அரவணைப்புலதான் குழந்தை வளருது, அந்த குழந்தை சாலையாக மாறுவது தாயின கையில தான் இருக்குது. ஆனா தந்தையர்களாகிய ஆண்களை சரிய சும்மா விதல், அவர்களுக்கு என்று சில கடமைகள், அவர்களுக்கு சில உரிமைகள், அவர்களுக்கு அந்த குழந்தையோட சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை சரிய வெற்றிதான். ஒரு தாயினுடைய கடமை எங்கிருந்து ஆரம்பிக்குது, ஒரு தந்தையுடைய கடமை எங்கிருந்து ஆரம்பிக்குது என்றதை பார்த்தா, ஒரு குழந்தை சாலையான குழந்தையான வாரத்துல தாயினுடைய பங்களிப்பை விட தந்தையினுடைய பங்களிப்பு ஆக பிரதானமான. ஏன்னா சகோதரர்களே, ஏன் சொல்றேன் என்று சொன்னா, ஒரு தாயினுடைய கடமை எங்கிருந்து ஆரம்பிச்சு அந்த குழந்தை பிறந்தது முதல் அல்லது ஒரு படி மேலே போய் பார்த்தால் அந்த குழந்தை கருவளை தவித்தது, கருவளை தவிர்த்ததிலிருந்து அந்த தாய் அந்த குழந்தைக்காக சில தியாகங்களை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் நினைச்சு மாறும். ஆனா ஒரு தந்தையினுடைய கடமை எங்கிருந்து ஆரம்பிச்சது? குழந்தை பிறந்தது முதலா அல்லது குழந்தை கற்பத்துல தரிசனம் முதலா? இல்ல, திருமணத்தின் போதா? இல்ல, அதை விடவும் முன்னால ஒவ்வொரு ஆணும் தன் திருமணத்துக்கு தயாராகும் பொழுது தன் குழந்தையினுடைய கடமை கடமையாகுது. என்ன கடமை தெரியுமா? எஃப்தியாரு தௌன் எஃப்தியாருவும் ஒரு சிறந்த தாய் அந்த குழந்தைக்காக எழுதியிருந்தது. முதலாவது ஆண்களுடைய கடமை ஒரு சிறந்த தாய தன் குழந்தைக்காக தேர்ந்தெடுக்கணும். ஒரு ஆண் திருமணம் முடிக்கும் பொழுது நல்ல அழகுள்ளவளா, நல்ல வம்சம் உள்ளவளா, நல்ல சொத்துள்ளவளா என்றதை பார்க்கிறதோட பார்க்க வேண்டிய ஆழப்பிரதான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த பெண் என் குழந்தைக்கு சிறந்த தாயாக இருப்பாள். ஏன்னு சொன்னா, எங்கட சரியத்துல, எங்கட தீர்ல, எங்கட மார்க்கத்துல சாதிச்சிருக்கக்கூடிய முன்னோர்களை பார்த்தா எல்லாம் தாயினுடைய அரவணைப்புல வளர்ந்தவங்க தான் அதிகம். ஆனா அந்த தாய் தாய் ஆன சீரான ஒரு பெண்ணாக இருக்கு, அதை உருவாக்கி கொடுக்கிறது ஒரு தந்தையினுடைய கடமை. அதனால நான் சொன்னேன், ஒரு தாயினுடைய கடமை எழுத ஒரு தந்தையினுடைய பங்களிப்பு ஆக முக்கியமான. ஏனென்று சொன்னா, எந்த ஒரு குழந்தைக்கும் முடியாது நான் இன்ன தாய் தந்தையர்களுக்கு குழந்தையாக வரணும் என்றியா சுய விருப்பம் இந்த குழந்தைக்கும் இல்லை. எந்த ஒரு பெண்ணுக்கும் முடியாது நான் திரும்பின உடனே ஒரு ஆண திருமணம் முடிச்சு கொள்வது எந்த பெண்ணுக்கும் முடியாது. ஏன்? சட்ட சிக்கல்கள் நிறைய, தந்தை அனுமதி அப்படி இல்லையா, காதியா அப்படி இல்லையா, ஷாஹித் இப்படி பல விஷயங்கள். ஆனா அவர் ஆணைக்கல்லா கொடுத்திருக்கக்கூடிய இஷ்டம், அவர் ஒரு பெண்ணை விரும்புறாரா, சரியான முறையில் அந்த பெண்ணை திருமணம் முடிக்கக்கூடிய உரிமை அவருக்கு. அப்ப அவருக்கு தான் கடமை தன் குழந்தைக்குரிய சிறந்த தாயை தேர்ந்தெடுக்கிறது முதலாவது. ஏதாவது சகோதரர்களே, தாய் சிறந்தவளாக மாறிட்டு என்று சொன்னா ஒவ்வொரு குழந்தைகளும் சீரானது. உதாரணத்துக்காக ஒரு சம்பவம், ஏதாவது சகோதரர்களே, ஹஜ்ரத் ரபியத்து ரஹி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய சம்பவம் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கலாம். ஏதாவது சகோதரர்களே, அந்த குழந்தையினுடைய வாழ்க்கைய சுத்தி பார்த்தோம் என்று சொன்னா முழுக்க முழுக்க தாயினுடைய அளவு. தந்தை செஞ்சது ஒரே வேலை, அந்த மாதிரி ஒரு தாயை தேர்ந்தெடுத்தது மட்டும். சகோதரர்களே, அதுல ரபியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன் தாயுடைய கற்பத்துல இருந்து கொண்டிருக்கிறாங்க. தன் தந்தை, அதாவது ரபியா ரஹ்மத்துல்லாஹி தந்தை ஃபர்ரூக் ரஹ்மத்துல்லாஹி அவங்க அல்லாஹ் பாதையில யுத்தம் செய்வதற்காக வேண்டி புறப்படுறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறாரு. மனைவியை பார்த்து சொன்னாரு, இதோ இதுல 3000 தங்க காசுகள் அல்லது வெள்ளி காசுகள் ரெண்டு ரிவாயத்தும் வருவது, கயிறை கொடுத்து இத செலவுக்கு வச்சுக்கொள்ளுமாறு சொல்லிட்டு அல்லாஹ் பாதையில போறாங்க. போகக்கூடிய மனிதர் எப்ப திரும்பி வார் என்று அவருக்கும் தெரியும், தன் மனைவி கற்பமாக இருக்கிறா அது தெரியும். ஆனா கற்பத்துல ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, அயாத்தோடு இருக்குதா, மௌத்தா இருக்குதா, ஏதாவது ஊனம் இருக்குதா, ஊனம் இல்லையா, எந்த விஷயமும் தெரியா அப்படியே இருக்குதா மாதிரி. வேற சகோதரர்களே, போன மனிதன் திரும்பி வாராவே 30 வருஷங்கள் கழிச்சு, 30 வருஷம் கழிச்சு வரக்கூடிய அவருக்கு தனக்கு பிறந்த குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, உயிரோடு இருக்குதா மரணிச்சுட்டா, அந்த குழந்தை ஏதாவது குறைகளோடு இருக்குதா, குறை இல்லாம இருக்குதா, எந்த விஷயமும் தெரியா வேற வீட்டுக்கு வந்தாரு. வீட்டு கதவு பலமாக தட்டிதான், உள்ளிருந்து வந்தது ஹஜ்ரத் ரலியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அவங்கள மான் தான் வெளியே வந்தாரு. வந்தவுடன் கேட்ட முதலாவது வார்த்தை என்ன தெரியுமா? யார் நீங்க? ஏன் எங்களை வீட்டுக் கதவு இவ்வளவு பலமாக தச்சு? ஏன்னா சகோதரர்களே, கேட்டது கேள்வி தந்தை கிட்ட, ஆனா மானுக்கு தெரியாதுதான் தந்தை. அந்த மனிதர் வந்த பருவமுகவர்கள் 30 வருஷம் கழிச்சு வந்திருக்கிறாரு. கேட்ட முதலாவது கேள்வி என்ன தெரியுமா? யார் நீங்க? ஒரு அந்நிய ஆள் எப்படி அந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரும்? என் மனைவி உங்களுக்கு அனுமதி தந்திருக்க மாட்டான். அப்படி என்ன நீங்க கேட்காம உள்ளுக்கு பேசிருக்கோம்? நீங்க எப்படி என் வீட்டுல ஒரு அந்நிய ஆள் வெளியே வர முடியும்? ஏன்னா சகோதரர்களே, ரெண்டு பேருக்கும் மத்தியில வாக்குவாதங்கள் அதிகரிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சு முத்திக்கொண்டே போகுது. அது வரைக்கும் அந்த பெண் வெளியே வரல. இந்த காலத்துல நாங்க சிந்திச்சுட்டோம்டா, வீட்டுக்கு வெளியே ரைட்டா சின்னதா பத்தம் கூட்டிட்டேன்டா, முதலாவது வீட்டுக்குள்ளே வெளியே வர்றது பெண்கள். ஆண்கள் உள்ளுக்கு இருந்து சொல்லுவாங்க, வாங்க மொத்தம் போக தேவையில்ல. பெண்கள் சொல்லுவாங்க, என்ன நடக்குதோ தெரிய பாத்துக்குவாங்க. முதலாவது வாரம் பெண்கள், ஆனா அவ்வளவு சண்டை நடக்குது. அந்த பெண் வெளியே வரல, சத்தம் போட்டு பருவம் சொன்னாங்க, நான் தான் பருவம் வந்திருக்கிறேன், கணவனுடைய குரல் உள்ளுக்கு கேக்குது, பெயர் கேக்குது. இப்ப வார மனைவி வெளியே வந்து 30 வருஷங்களுக்கு பின்னால தன் கணவனுக்கும் தன் மகனுக்கும் மத்தியில் அறிமுகப்படுத்தி இருக்கிறா. ஏ பருவகே, இதுதான் அவங்க மகன் ரபியா. ரபியா அஹ்மதுல்லாஹ் பார்த்து சொல்றாங்க, இதுதான் உங்களோட மகன் பர்ரூக், உங்களோட தந்தை பர்ரூக். நான் சிச்சுவேஷன் கொஞ்சம் கிரியேட் பண்ணி பார்க்கணும், ரிலேஷன் பண்ணி பார்க்கணும், எப்படி இருக்கும் அந்த கட்டம், எப்படி ஒரு சந்தோஷமா பொங்கி இருக்கும். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி தழுவி கொண்டாங்க. மகன் ஹஜ்ரத் ரபியா அஹ்மதுல்லாஹ் மஸ்ஜித் நோக்கி போனாங்க. தந்தை ஹஜ்ரத் பர்ரூக் அஹ்மதுல்லாஹ் வீட்டுக்குள்ள வந்தாங்க. வீட்டுக்குள்ள வந்த தந்தை கொஞ்ச நேரம் இருந்துட்டு கேட்ட முதலாவது வார்த்தை என்ன தெரியுமா? நான் தந்துட்டு போன 3000 திருகங்கள் அல்லது தீனார்களுடைய செய்தி என்ன? நான் உங்களிடத்துல தந்துட்டு போன 3000 தங்க காசுகள் அல்லது வெள்ளி காசுகளுடைய செய்தி என்ன? ஏன்னா சகோதரர்களே, அந்த பெண் சொன்ன பதில கேட்கறதுக்கு முன்னால நாங்க கொஞ்சம் சிந்திக்கோனோம். 30 வருஷத்தை விட்டுடுவோம், ஒரு 5 வருஷம் வச்சுக்கோ. 5 வருஷம் தன் குடும்பத்தை விட்டுட்டு தலைமறைவாகி இருந்த, குடும்பத்தை பாக்குறதுக்கே வரல, கொஞ்சம் காலம் ஒரு 5 வருஷமாக வெளியே இருந்துட்டு ஒரு கணவன் வீட்டுக்குள்ள வந்து, முதலாவது நான் போக போக்கல தந்துட்டு போன 1 லட்சம் ரூபாய் காசு எங்கே கேட்டா, அந்த மனைவியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை கிடைச்சு என்ன சொல்லுவாங்க? சாதாரணமாக பேசுறதாக இருந்தா என்ன சொல்லுவாங்க? நாங்க எவ்வளவு காலமா வீட்டுல இருக்கிறோம், நாங்க ஹயாத்தோட இருக்கிறோமா, மூத்தா புள்ள மூத்தா புள்ள உத்தரோட இருக்கிறா, ஒன்றும் தெரியா, வந்ததும் வராததும். நான் சோமாண்டு கேட்கல, புள்ள சோமாண்டு கேட்கல, குடும்பம் எப்படி நடக்கிறேன்னு கேட்கல, தந்துட்டு போன காசுதான் கேட்கல. இது சாதாரண வார்த்தை, இதை விட 10 மடங்கு பாப்புள்ளான வார்த்தைகள். ஏதாவது சகோதரர்களே, இது 5 வருஷம் கழிச்சு வந்திருந்தா இதே சிச்சுவேஷன், 30 வருஷம் கழிச்சு வந்து இந்த கேள்வியை தன் மனைவியிடத்துல ஒருத்தர் கேட்டிருந்தா என்ன வார்த்தை வரும் என்றத நாம சிந்திக்கோம். ஏன்னா சகோதரர்களே, ஆனா அந்த பெண்ணினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? அந்த பெண் சாலிஹான பெண், கேட்ட வார்த்தை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரயாணத்திலிருந்து திரும்பி வந்தா என்றாக்கா மஸ்ஜிதுல தொழுகையை நடத்திட்டு அதுக்கு பின்னாலதான் வீட்டுக்கு வந்து பிரயாணத்தை முடிப்பாங்க. நீங்களும் 30 வருஷம் கழிச்சு அவட பிரயாணத்தை முடிச்சுட்டு வந்திருக்கிறீங்க, ஆரம்பமாக மஸ்ஜிதுக்கு பேசுறேன்றாக்கா சொல்லிட்டு வாங்க. சகோதரர்களே, இந்த வார்த்தை எங்கட ஆண்கள் இடத்துல சொன்னா? 30 வருஷம் வந்திருக்கிற கணவனை கவனிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்ல, பள்ளிக்கு போங்க பள்ளிக்கு போங்கன்னு தெரிஞ்சதுல தான் நிற்கிறீங்க. ஏன்னா சகோதரர்களே, அதுக்கப்புறம் ஒரு வார்த்தையும் பேசல, சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாங்க. சுண்ணத்தை படிச்சுட்டா மனைவி உடனடியாக எழுமினாங்க மஸ்ஜிதுக்கு. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுறது கோவிக்கல்ல, மஸ்ஜிதுக்கு போக சொன்னதா கோவிக்கல்ல. ஒரு சாலையான பெண் செய்ய வேண்டியதை தன் மனைவி செய்தா, நான் ஏற்றுக்கொண்டாங்க மஸ்ஜிதுக்கு போனாங்க என்ற அக்கா தொழுதாங்க. தொழுதுட்டு பாக்குறாங்க, இருந்தினுடைய ஒரு பெரிய மஜ்லிஸ் மஸ்ஜிதுல நடந்து கொண்டு ஒரு வாலிபர் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறாரு. அந்த மஜ்லிஸ்ல இமாம் ஹசன் பஸ்ரி, இமாம் மாலிக் போன்ற பெரும் பெரும் இமாம்கள் எல்லாம் உட்கார்ந்து பாடம் படிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனா படிச்சு கொடுக்கறது ஒரு சாதாரண வாலிபர். தூரத்திலிருந்து பாக்குறாங்க, அது பர்ரோஹ்மமுல்லா அவர்களுக்கு யாரு பாடம் நடத்துறேன்றது விளங்குதில்லை, ஆனா நிறைய பேர் படிக்கிறது விளங்குது. 30 வருஷம் கழிச்சு வந்தவராச்சு, அதனால மிச்ச நேரம் இருக்காம மஸ்ஜித் வீட்டுக்கு போயிருக்க. வீட்டுக்கு போயிட்டு மனைவி கிட்ட மறுபடியும் கேட்ட முதல் வார்த்தை, நான் தந்துட்டு போன கார் சிந்திக்கோணும். இப்படியே கேட்டுக்கொண்டிருந்தா என்ன நிலைமைன்றத சிந்திக்கும். ஆனா அந்த பெண்மணி கேட்ட கேள்வி, நீங்க மஸ்ஜிதுக்கு போனீங்களே ஏதாவது விசேஷம் பாத்தீங்களா சொன்னாங்க, ஓ நான் மஸ்ஜிதுக்கு போனேன், யாரோ பெரிய ஒரு வாலிபர் பாடம் நடத்துறாரு, அந்த மஜ்லிஸ்ல இமாம் மாலிக், இமாம் ஹசன் பஸ்ரி போன்ற பெரும் பெரும் இமாம்களெல்லாம் உட்கார்ந்து படிச்சு கொண்டிருக்கிறாங்க, நானும் கொஞ்ச நேரம் இருந்து பார்த்தேன், யாரு பாடம் நடத்துறேன்றது வினங்கல்ல. மனைவி இப்ப சொன்னா, நீங்க இப்ப சொல்லுங்க, நீங்க தந்துட்டு போன 3000 திரகம் அல்லது தீனார் பெருசா அதன் மூலமா உருவாகி அந்த பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார் அவரமான ரவியா, அவர் சிறந்தவர். பாடம் நடத்தி கொண்டது வேற யாரும் இல்ல, அந்த பர்வோவுடைய மகன், அவர் யுத்தத்துக்கு போகும்போது கப்பத்தில் இருந்த அதே மகன் அந்த பர்வோ, அதுல பிரபியா தான் பாடப்படுது. ஏதாவது சகோதரர்களே, இப்ப பர்வோமுல்லாவுங்க சத்தியம் என்று சொன்னாங்க, நல்லா நீங்க சத்தியமாக, எந்த காசு பணம் எனக்கு பெருமதி இல்லை, எந்த மகன் தான். ஏதான சகோதரர்களே, உழுக்க முழுக்க தாயின் அரவணைப்புல வளர்ந்தவர் ஒரு மாபெரும் இமாமா ஆனார் என்று சொன்னா, அந்த தாயை தேர்ந்தெடுத்த தந்தை தான். அப்போ ஒரு தந்தையுடைய கடமை என்ன, முதலாவது தன் குழந்தைக்குரிய தாயை தேர்ந்தெடுக்கும். இன்றைக்கு இமாம் ரபியா ரஹ்மத்துல்லாஹி மட்டும் இல்ல, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி எடுத்து பார்த்தா தந்தை இல்ல, தாயினுடைய அரவணைப்புல வளர்ந்தவர். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, ஆரம்பத்துல கண் கூட தெரியாத அவங்களுக்கு தன் தாயினுடைய துவா தன் பார்வையை வீட்டி கொடுத்துச்சு. அந்த அளவுக்கு சாதிஷான முஸ்தஜாபு துவா, துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பெண்ணாக இருக்கும். அவ்வளவு பெரிய உத்தம், அதாவது அவ்வளவு பெரிய ஒரு பெண் உருவாக்கின ஒரு சொத்து தான் இன்றைக்கு நாங்க கைகள்ல திரட்டி கொண்டிருக்கக்கூடிய புகார். ஏன்னா சகோதரர்களே, எல்லாத்தையும் விட எங்கட மதுஹப்ட இமாம், நாங்க பின்பற்றக்கூடிய இமாம், இமாமுன ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எடுத்து பார்த்தா, அவர்கள் கூட யாரு, ஒரு தாயினுடைய அரவணைப்புல வளர்ந்தவங்க தான், தந்தையினுடைய அரவணைப்புல. ஆனா அந்த தந்தையர்கள் செஞ்சதெல்லாம் ஒரே வேலை, தன் குழந்தைக்கு சிறந்த தாயை தேர்ந்தெடுத்து. ஏன்னா சகோதரர்களே, அப்போ ஒரு கணவன், ஒரு ஆணினுடைய கடமை எங்கிருந்து ஆரம்பிக்குது, தன் குழந்தை சாதியான குழந்தையாக வரணுமா, முதலாவது ஒரு ஆண் செய்ய வேண்டியது அந்த குழந்தைக்குரிய சிறந்த தாயை உருவாக்கணும். என்னதே சிறந்த தாயை உருவாக்கணும். இது திருமணத்திற்கு முன்னால ஒரு ஆணினுடைய கடமை. சரி, திருமணம் முடிச்சுட்டாரு, குழந்தை பிறந்துருச்சு, இப்ப சில கடமைகள் சரியத்தர ஆணுக்கு கடமையாக்குது. என்ன தெரியுமா, அந்த குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தையோட காதுல அதான் சொல்றதோ, வலது காதுல அதானையும் இடது காதுல இக்காமத்தும் சொல்றது. ஆனா இன்றைக்கு எத்தனை தந்தையர்களுக்கு அதான் சொல்ல தெரியும், இக்காமத் சொல்ல தெரியும்ன்றத சிந்திக்கும். குழந்தை பிறந்திருச்சா முதலாவது கேட்டது பள்ளியில் இருக்கக்கூடிய இமாம்கள. காரணம் என்ன, பள்ளியில் இருக்கக்கூடிய இமாம் தான் காதுல அதான் சொல்றது. ஏதாவது சகோதரர்களே, தந்த மகனுக்கு குழந்தை பிறக்குது, அதுல சொல்லலாம் அலைவு செல்லும், அவங்க தந்த பேரனை எடுத்து அவங்கத்தான் காதல் அதான் காமத்தும் சொன்னான். ஏதாவது சகோதரர்களே, நாங்க சர்வசாதாரணமான நினைக்கிறோம், ஒரு அதானும் ஒரு இக்காமத்தும் தானே, இதை சொல்லலாத்தி என்ன நடக்க போகுது, எத்தனையோ குழந்தைகளுக்கு சொல்லப்படுறது கூட இல்லை. ஆனா அதுக்காக வேண்டி இமாம்கள் 5 விதமான பிரயோசனங்களை எழுதியிருக்கிறாங்க. சாதாரண விஷயம்தான், ஆனா 5 விதமான பிரயோசனங்கள் அவங்களுக்கு கிடைச்சு. முதலாவது சொல்றாங்க, ஒரு சுண்ணத்தை செஞ்ச நன்மை கிடைச்சு. சொல்லாம அவங்க தங்க பேரனுக்காக அதான நிக்காமத்தை சொன்னாங்கடா, அந்த சுண்ணத்தை நீங்க செஞ்சிருக்கிறீங்க, அந்த நன்மை கிடைக்கும். ரெண்டாவது சொல்றாங்க, ஒரு குழந்தை பிறந்துருச்சா அந்த குழந்தையுடைய காதல கேட்கக்கூடிய முதலாவது வார்த்தை அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தையாக இருக்கு. மூணாவது சொல்றாங்க, அந்த வார்த்தை அந்த குழந்தையினுடைய உள்ளத்துல தாக்கத்தை ஏற்படுத்தும், அந்த குழந்தைக்கு அது விலங்கல் ஆகியும் பண்ண. நாலாவது சொல்றாங்க, ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் பொழுது ஷைத்தானுடைய உசராசங்கள்ல மாற்றிக் கொள்வது. ஆனா சஹீஹான ஹதீஸ்கள் மூலமாக சாபித்தான விஷயம் என்ன தெரியுமா, ஷைத்தான் வாங்கும் அதான் இக்காமத்தும் சொல்லக்கூடிய நேரத்துல அவன் பின், அதாவது அவனால 7 மாத தூரம் வரைக்கும் ஓடிக்கும். சகோதரர்களே, அப்ப அதான விக்காமத்தும் ஒரு குழந்தையுடைய காதல சொல்லப்படும் பொழுது சைத்தானுடைய தீங்குகளை விட்டு அந்த குழந்தை பாதுகாத்து. 5வது விஷயம் சொல்றாங்க, எங்கட சிந்தனையில கூட வராத ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அந்த குழந்தை பெரிய ஆளாகி அந்த குழந்தைக்கு சைத்தானுடைய உசராட்டங்கள் வந்தா அந்த குழந்தை அந்த மாய வரைகள் என்று தப்புறதுக்கு இப்ப சொல்லப்படுற அதான விக்காமத்தும் உதவி செய்யும் என்றான். ஏன்னா சகோதரர்களே, இவ்வளவு விஷயங்கள் அந்த அதான விக்காமத்திலே இருக்குது. ஆனா இன்றைக்கு செய்யறவங்க சர்வசாதாரணமாக குறைஞ்சு கொண்டே இருக்கும். அடுத்தது அந்த குழந்தையினுடைய 7வது நாள்ல அந்த குழந்தையினுடைய தலைமுடியை இறக்கி அதோட பாரம் அளவுக்கு தங்கம் அல்லது வெள்ளியை சதகா செய்யும். ஏன் அந்த குழந்தைக்கு வரக்கூடிய பலாய் முசீபத்துகள் இல்லாம போகணும் என்பதற்காக. அடுத்தது அந்த குழந்தையுடைய ஏழாவது நாள்ல தஹ்னீக் செஞ்சு தேர்வு. இது இன்றைக்கு விடுபட்டு போன ஒரு சுன்னத்து, மறந்து போகப்பட்ட ஒரு சுன்னத்து. ஏன்னா சகோதரர்களே, ஒரு குழந்தை ஏன் செய்யற காரணம், சரியத் ஒரு குழந்தையினுடைய சட்டங்கள் எல்லாத்தையும் வச்சிருக்கிறது. அந்த குழந்தையோட அஹ்லாக் சிறந்ததாக வரும். உதாரணமாக சொல்றதாக இருந்தா, அகைக்கா கொடுக்க சொல்லுது, சரிய தெளிவுபடுத்துது. அகைக்கா கொடுக்குறீங்களா, அந்த இறைச்சியை சமைக்கும் பொழுது கொஞ்சம் சீனி போட்டு தடாது கொஞ்சம் இனிப்பாக சமைங்க. காரணம், அந்த குழந்தையினுடைய அஹ்லாக்குகள் இனிமையானதாக இருக்கும். முள்ளுகளை மிச்சம் குடுவாக்க வானம், மிச்சம் தூளாக்க வானம். காரணம் சொல்றது சரியர், என்ன காரணம், அந்த குழந்தையினுடைய அஹ்லாக்குகள் சீரோடைச்சி வைக்கிறப்பதான். இப்படி பல காரணங்களை வச்சுதான் சரிய ஒவ்வொன்றும் சொல்லுது. அதே மாதிரி சொல்லக்கூடிய விஷயம் தான், ரசூலுல்லாஹ் காட்டி தந்த விஷயம் தான், அந்த குழந்தைக்காக வேண்டி தஹ்னீக் செய்யறது. இன்றைக்கு தஹ்னீக் தான் என்ன எழுதி கேட்டா அதிகமானவர்களுக்கு தெரியும். சகோதரர்களே, தஹ்னீக் என்றா ஒரு சாலிஹான நல்ல மனிதர், பேரிடலான ஒரு மனிதரிடத்துல தந்த குழந்தையை கொண்டு பேசி அந்த குழந்தைக்காக வேண்டி தஹ்னீக் செய்யறது. எப்படி அந்த சாலிஹான மனிதர் ஏதாவது ஒரு பேரிச்சம்பழம் அல்லது தேன தந்த நாவல வென்று அந்த குழந்தையினுடைய நாவல பிரிச்சு, ஏன் அந்த குழந்தையும் அந்த சாலிஹான மனிதர் மாதிரி வரணும் என்ற காரணம். ஆனா இன்றைக்கு அந்த சுண்ணத்து விடுபட்டு போச்சு. சகோதரர்களே, அதுல துபை ரலியல்லாஹு தந்த மகன் அப்துல்லா பிறந்த நேரத்துல தூக்கி தந்து ரசூலுல்லாஹி கிட்ட ஓடி வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியில வச்சு இச்சப்புலத்தை மென்று அந்த குழந்தையோட வாயில திணிச்சு அப்துல்லா என்று பெயர் வைக்கிறாங்க. அந்த குழந்தை தான் காபால ஒரு தலைவர் வெள்ளம் வந்து காபா பூர்த்தியாக தாண்டி வந்துச்சு. நீச்சல் மூலமாக ஒரு காபாவை தவா செஞ்சு முடிச்சது வேற யாரும் இல்ல, ரசூலுல்லாஹி தஹ்னீக் செய்யப்பட்ட இந்த அப்துல்லா என்று துபை ரலியல்லாஹு. சகோதரர்களே, தீனுக்காக வேண்டி தியாகம் செய்யக்கூடிய ஒரு குழந்தையாக உருவாகினான். காரணம், தஹ்னீக் செஞ்சது ரசூலுல்லாஹ். சகோதரர்களே, அப்ப ஒரு சிறந்த மனிதரிடத்துல கொண்டு பேசி அந்த மனிதரின் மூலமாக தஹ்னீக் செய்ய வைக்கிறது ஒரு தந்தையினுடைய ஆக பெரிய கடமைகள்ல ஒன்று. அடுத்தது அந்த குழந்தைக்கு ஒரு சிறந்த பெயர் வைக்கிறது அந்த தந்தையுடைய கடமைகள்ல ஒன்று. இன்றைக்கு பெயர் வைக்கிற விஷயத்தை பார்த்துட்டோம் என்று சொன்னா, ஆக ஆக கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியது எங்கட சமுதாயம் என்று சொல்லுங்க. ஏன்னு சொன்னா, அந்நியர்களை பாருங்க, ஒரு குழந்தை பிறந்துருச்சா ஏதோ ஒரு பெயர் வாய்ப்பு வாரத்தை வச்சுட்டாங்க வச்சுட்டான். அது என்ன மதமாக இருந்தாலும் சரி, ஆனா எங்கட மார்க்கத்துல சொல்லப்படுறது உண்டு, செய்யப்படுறது இன்னொன்று. ஏற மார்க்கம் தெளிவாக சொல்லுது, அஹப்புல் அஸ்மாஇல் அல்லாஹ் தஆலா அப்துல் ரஹ்மான். அப்துல் ரஹ்மான் என்ற பெயர் அல்லாஹ்வுக்கு மிச்சம் விருப்பமான பெயர் என்று ஹதீஸ் கிட்ட தெளிவா இருக்குது. இந்த ஹதீஸின் அதிகமான அவர்களுக்கு தெரியா. இன்றைக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு 10 நாளைக்கு முன்னால தந்தைக்கு ஒரு வேலை என்ன தெரியுமா, சரியாக தந்தை கடமையை நிறைவேற்றார். இதுல மட்டும் உங்களுக்கு பேர் வைக்கிற விஷயத்துல தந்தை சரியான கடவுளை நிறைவேற்றாரு. என்ன விஷயத்துல தெரியுமா, யாரும் உலகத்துல வச்சிருந்தாத பேரோன்னு எனக்கு உள்ளது வச்சு, என்ன எழுத்துலதான் பேர் வச்சு, என்ன எழுத்துலதான் வச்சோனும், ஆனா உலகத்துல யாரும் அந்த பேர் வச்சிருக்க கூடாது. இந்த விஷயத்துல கடமையை பாக்குறாரு. பார்க்க வேண்டியது எந்த விஷயம் தெரியுமா, சிறந்த பேர் வைக்கணும். அந்த பேர்ல ரெண்டு விஷயம் கவனம். ரெண்டு விஷயம் என்ன, இந்த லெட்டப்ல வைக்கணும், யாரும் வச்சிருக்க கூடாது. இந்த ரெண்டு விஷயம் இல்ல, அந்த குழந்தையுடைய பெயர் சொல்றதுக்கு லேசாக இருக்குதா, வாய்க்கு மொழிகிறதுக்கு லேசாக இருக்குதா. ஏன், அரபியில சில வார்த்தைகள் சில எழுத்துகள் மொழிகிறது கஷ்டம். அந்த வார்த்தைகள்ல வச்சா அந்த குழந்தையினுடைய பெயர் மாற்றமாக முடியும். ரெண்டாவது, சிறந்த கருத்து இருக்கிறான்னு பார்ப்போம். ஏனென்றா அந்த குழந்தையினுடைய பெயர்ல இருக்கக்கூடிய கருத்து அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையில பிரதிபலி. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்க இடத்துல வரக்கூடியவர்களிடத்துல முதலாவது கேட்பாங்க, உங்களோட பேர் என்ன, பேர் மோசமாக இருந்தா உடனடியாக பேரை மாத்தி. உதாரணத்துக்காக ஒரு சம்பவம், ஒரு சம்பவங்கள் ஏதாவது சகோதரர்களே, ஒரு பெண்மணி ரசூல்லா கிட்ட வாராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, மஸ்முகி உங்களோட பேர் என்ன. இந்த பெண்ணும் சொன்னாங்க, இஸ்மி ஆசியா. ஆசியா அல்ல, ஆசியா ஐன்ஸ்வா. ஆசியான்னு சொன்னா பாவம் செய்யக்கூடிய பெண் என்று அர்த்தம். உடனடியாக ரசூலுல்லாஹ் பேரை மாத்தினாங்களா, அன்பு ஜமீலா. இல்ல, உங்க பேரு ஜமீலா என்று மாத்திக்கோங்க. ஜமீலா என்ற அழகானவள் என்று அர்த்தம். ஏன் இவ்வளவு முக்கியமான விஷயமாக பேர் வைக்கிற விஷயத்தை கவனிக்கணும் என்று சொன்னா, ஹஜ்ரத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல நடந்த ஒரு சம்பவம் அதை விளங்கப்படுத்துறாங்க. ஹஜ்ரத் ஸயீத் இப்னு முஸய்யிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்க சொல்றாங்க தங்க குடும்பத்துல நடந்த ஒரு சம்பவம் சொல்றாங்க. ஏண்ட அப்பா இந்த வாப்பாட வாப்பா ஏண்ட அப்பா அவங்க பெயர் ஹசன். அவர் ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட போனாங்க. அவரிடத்துல ரசூல்லா கேட்ட கேள்வி மஸ்முகா அவங்க பேர் என்ன? இவர் சொன்னாரு இஸ்மி ஹசன் என்ற பெயர் ஹசன். ஹசன் என்று சொன்னா ரப்பாக நடந்து கொள்வது, கொஞ்சம் முரட்டுத்தனமாக நடந்து கொள்வது. ஹசன் என்றா கவலை, ஹசன் என்று சொல்லுவாங்க ரப்பாக முரட்டுத்தனமாக நடந்தது. ரசூல்லா பார்த்தாங்க பேருடைய கருத்து அவ்வளவு பொருத்தமாக இல்ல, உடனடியாக பேரை மாத்தினாங்க. லா அந்த சஹல் இல்ல, உட பேரை சஹல் என்று மாத்தி குடும்பத்துல ஹாஃபில்கள் இருக்கிறாங்க, ஆலிம்கள் இருக்கிறாங்க, சிதப்பா செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க, நோம்பு பிடிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, பெரும் பெரும் இபாதத் செய்யக்கூடிய ஆபித்துகள் இருக்கிறாங்க. இவ்வளவு இருந்தும் என்ன செய்ய, எல்லாருக்கிட்டும் ரப்பா நடக்கிற தன்மையும் இருக்கு. அந்த பேர மாப்ப இருப்பதுல இன்றைக்கு நாங்கள் தாக்கிக் கொண்டிருக்கோம். ஏன்னா சகோதரர்களே, அது மட்டும் இல்ல, பேர் வைக்கிற நேரத்துல ஆக சிறந்த பேராக வைக்கணும். நான் சொல்லல யாரும் வைக்காத பேர் வைக்க கூடாதுன்றெல்லாம் நான் சொல்லல. ஆனா ஒரு தந்தையோட பொறுப்பு சிறந்த கருத்துள்ள லேசான பேர்களை வைக்கிறது. அதுக்காக வேண்டி மஸ்ஜித் வைக்கக்கூடிய ஆளுங்களை போட்டு கரைச்சி குடிச்சு பிச்சுக்கின்றதல்ல. அதாவது இப்ப பேர் கேட்டு வாழவங்க ஏதாவது ஒரு பேர் சொல்லித்தாங்க என்று சொல்லி வாழ்த்த விட ஒரு படி மேலே பேசி அவங்க பேரை தயாரிச்சுட்டு வராங்க. இது அவையில் இருக்கிறான் இப்ப பார்க்கணும். ஏன்னா சகோதரர்களே என்ன நிலைமைக்கு மாறி, முந்தைய ஒரு காலம் வந்து கேட்பாங்க எனக்கு குழந்தை குழந்தை இருக்குது நல்ல பேர் கொஞ்சம் சொல்லுங்க ஹசரா செல்லுவாங்க. இப்ப அதற்கும் சொல்லி கொடுப்பாரு. ஆனா தற்காலம் எப்படி போகுதுண்டா, இவங்க எங்கெங்காலையோ ஒரு நாலஞ்சு பேரை எழுதி கொண்டு வந்து இதுக்கு கருத்து கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களே எழுதுவாங்க. அது அரபு பேரா உருது பேரா பாரசீக பேரான்றது கொடுத்து. ஏன்னா சகோதரர்களே இன்றைக்கு ஹதீஸ்ல சொல்லப்பட்ட அப்துல் ரஹ்மான் என்ற பெயரெல்லாம் ஸ்பெஷல் இல்லாத பழைய பேராக மாறிக்கும். வைக்கிறதுக்கு யாரும் தயாரில்லை. காரணம் என்ன, அதெல்லாம் பழைய பேர். ஏன்னா சகோதரர்களே பழசி புதுசு எல்லாம் பாக்குறது இல்ல. வாய்க்கு மொழியறதுக்கு லேசாக இருக்குதா, அரபியனுடைய வார்த்தைகள்ல லேசாக மொழியக்கூடிய வார்த்தைகள்ல இருக்குதா, அந்த பேருக்கு சிறந்த கருத்து இருக்குதா, இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்க்கணும். பேரு ஏனென்றா இந்தியாவில் இருந்த ஒரு இமாம் தான் இமாம் அபுல் ஹசன் அலியா அலியா நதவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அபுல் ஹசன் அலியா நதவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பத்தி சொல்றதாக இருந்தா அவங்க அரபியில எந்த அளவுக்கு பாண்டித்துவம் பெற்றவர்கள் என்று சொல்றார். அவங்க ஒரு பெரும் இமாம், ஆனா ஒரு அஜமி, இந்தியாவை சேர்ந்தவர். ஒரு கிதாப் ஒரு புத்தகம் எழுதினாங்க, மாதா பத்ரல் ஆலம் பின் ஷிபாபில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய வீழ்ச்சியான உலகத்துக்கு ஏற்பட்ட கை சேதம் என்ன, நஷ்டம் என்ன. அரபியில் எழுதின கிதாப் என சகோதரர்களே, அரபி அல்லாதவர்கள் எழுதின கிதாப். ஆனா இந்த புக்கை பார்த்துட்டு அரபிகள் மிரண்டு போனார். ஏ இவரது அரபுடைய திறமையப்பா, அரபியுடைய மொழி ஆற்றலப்பா, அரபியுடைய எழுத்தணியப்பா, எந்த அளவுக்கு பல விருதுகளை பெற்றவர். ஒரு தடவை ஆஸ்கார் விருதை கூட பெற்றார். ஆனா இவருக்கு தன் குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறதாக இருந்தா எவ்வளவு பெரிய பேர் வைக்கலாம். அரபு தெரியாத மனிதனாக அரபியில பூந்து விளையாடக்கூடிய இந்த மனிதர் எவ்வளவு சிறந்த சிறந்த பேரெல்லாம் தேடி எடுத்து வைக்கலாம். இவருக்கே உலகத்தில் யாரும் வைக்காத பேர் வைக்கிறது. அந்த அளவு அரபியில பாண்டித்துவம் பெற்றவராக இருந்தாலும் அவர் குழந்தைகளுடைய பெயரை பார்த்தோம் என்றா ஆச்சரியப்படணும். என்ன பெயர், முஹம்மத் அவ்வல், முஹம்மத் தானி, முஹம்மத் தானி. எல்லா குழந்தைகள் பேரும் முஹம்மத் தான். வித்தியாசம் விளைவதற்காக வேண்டி முதலாவது முஹம்மத், இரண்டாவது முஹம்மத், மூணாவது முஹம்மத் என்ற பெயரை வித்தியாசப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு இன்றைக்கு பல லைப்ரரிகள்ல பல புக்ஷாப்புகள்ல இந்த முஹம்மத் அவ்வல் முஹம்மத் தானே, முதலாவது முஹம்மத், இரண்டாவது முஹம்மத் என்ற கிதாபுகள் விற்பனைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அவங்க பெரும் பெரும் இமாம்களாக இருந்தது. ஏன்னா சகோதரர்களே, அதனால பேர் வைக்கிற விஷயத்துல மிக மிக கண்டிப்பாக மிக மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம், சிறந்த பேரை தேர்ந்தெடுத்து வைக்கிறதே ஒரு தந்தையினுடைய. ஏன் பேர் வித்தியாசப்பட்டாலும் அந்த குழந்தையை கூப்பிடக்கூடிய நேரத்துல மோசமான கருத்துகள் மூலமாக கூப்பிடப்பட்டு அந்த குழந்தை ஒரு சாலிஹான குழந்தை இல்லாம போகலாம். இதனால தந்தைமார்கள்ட கடமை குழந்தை பிறந்த சிச்சுவேஷன், குழந்தை பிறந்த சில காலத்துல இந்த விஷயங்களை கவனிக்கணும். மூணாவது, குழந்தை வளரும் தருணத்துல, குழந்தை பிறந்தது முதல் வளரும் தருணத்துல மரணிக்கும் வரையில கடைபிடிக்க வேண்டிய சில விஷயம்.
அதுல முதலாவது விஷயம் ஹராம் ஹலால்ல பேணுதலாக இருக்கணும் ஒவ்வொரு தந்தை.
ஏன்னா சகோதரர்களே, ஏனென்றா தாயுது வேலை வீட்டுல பராமரிக்கிறது, தந்தை அவர்தான் சம்பாதித்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர். இவர் சம்பாதிக்கக்கூடிய சொத்து ஹலாலானதாக இருந்தா தான் அந்த குழந்தையும் சாலிஹான குழந்தையாக வரும். அதே ஹலாலான சொத்தாக இருந்தா அந்த குழந்தை சாலிஹான குழந்தையாக வரவே வர முடியாது. வளர்க்கப்பட்ட உடம்பு அது சொர்க்கம் நுழையறதுக்கு தகுதி இல்ல, நரகத்துக்குரியதுதான். நரகத்துக்குரிய ஒரு உடல் அது சாலிஹான ஒரு பிள்ளையாக இருக்க முடியாது, அது ஒரு பாக்கிஸ்தான் குழந்தையாக தான் இருக்கு.
அதனால மேலான சகோதரர்களே, ஹலாலான சம்பாத்தியத்துல ஒவ்வொரு தந்தையர்களும் கடமையாக கண்ணும் கருத்துமாக இருக்கணும். மேலான சகோதரர்களே, நான் சொல்லல நாங்க இன்னைக்கு ஹராம் ஹலால் தேடுதல் இல்ல இல்லன்னு சொல்லி நான் சொல்லுறேன். ஆனா சில இடங்கள்ல சருகிட்டோம், சில இடங்கள்ல கால் தடிச்சிட்டோம், அந்த இடங்களை நாங்க கவனிச்சு கொள்ளணும். அப்படிதான் சகோதரர்களே, ஒவ்வொரு தந்தையர்களும் ஹலாலாக சம்பாதிக்கிறதுக்கு மிச்சம் கஷ்டப்படுறாங்க. ஆனா அதை செலவழிக்க போகல கொஞ்சம் மிச்சம். அது எந்த காரணத்துல தெரியுமா? ஒரு தந்தை காலையில வேலைக்கு போறாரு, இரவு 6 மணி 7 மணி ஆக போகல வீட்டுக்கு வராரு. ஒரு சந்தர்ப்பத்தை நான் உதாரணத்துக்காக சொல்றேன். 6 மணி 7 மணி வீட்டுக்கு வராரு, இப்ப குழந்தை அழுது கொண்டு இப்ப இந்த அழக்கூடிய குழந்தைய பாப்பாவாகி அவர் என்ன செய்யறாரு, கையில எடுத்து தோல்ல தாச்சு கொண்டு வெளியில ஒரு ரவுண்ட் போறாரு. வெளியே சுத்தி கொண்டு போகும் பொழுது அந்த குழந்தை ஆசைப்படுற ஏதாவது வாங்கி கொடுப்போம் என்று சொல்லி கடைக்கு கொண்டு போறாரு. இப்ப அந்த குழந்தையினுடைய அழுகையை நிப்பாற்றுறது மட்டும்தான் அந்த தந்தையினுடைய சிந்தனையாக இருக்குது. இந்த நேரத்துல அவர் ஹலாம் ஹலால யோசிக்கிறார் இல்ல, அந்த குழந்தை எதை காட்டினாலும் வாங்கி கொடுக்கும். ஒரு சொப்பனே என்பதற்காக வேண்டி அந்த குழந்தை காக்கக்கூடிய அது தொகையாக இருக்கலாம், சாக்லேட்டாக இருக்கலாம், பிஸ்கட்டாக இருக்கலாம், சாதாரண ஒரு இனிப்பு பண்டமாக இருக்கலாம், இந்த நேரம் அது என்னென்ன கலந்திருக்கிறது, இது ஹலாலாமா என்ற விஷயத்தை கவனிக்காம அந்த குழந்தைக்கு வாங்கி கொடுக்கிறாரு. அந்த குழந்தை அதன் மூலமாக ஹலாக்கு சாப்பிடும். வேளாண் சகோதரர்களே, குழந்தைக்கு தெரியாது ஹலாலா ஹராமா என்று, இதுல உன்னிப்பா இருக்க வேண்டியது தந்தை. அதன் பார்க்கணும், என் குழந்தைக்கு கொடுக்கிறது ஹலாலானது கொடுக்கணும், எந்த சந்தர்ப்பத்தில மிஸ் ஆகக்கூடாது. ஹலாலாக சம்பாதிச்சேன், ஹலாலாக உணவு கொடுத்து வளர்த்துக் கொண்டிருக்கிறேன், இந்த தொப்ப இன்பத்துக்காக ஹலாக்க கொடுக்கிறதா இல்ல, அந்த நேரத்திலையும் கொஞ்சம் கவனிச்சுட்டார்னு சொன்னா அந்த குழந்தையினுடைய உடல்ல ஹராம் கலக்காம பாருங்க. என்ன சகோதரர்களே, அடுத்த கடமை இவ்வளவு காலமும் ஹலாலானதை கொடுத்து கொடுத்து வளர்த்த அந்த தந்தையினுடைய கடமையின் ஆக பிரதானம் அந்த குழந்தை வளர்ந்து அது தொழில் செய்யக்கூடிய தருணத்துல ஹராம் ஹலால் பத்தின முழு தெளிவையும் படிச்சு கொடுக்கும். சொல்லணும், நாங்க இப்படித்தான் தொழில் செஞ்சோம், இப்படி செஞ்சா ஹலால், இப்படி செஞ்சா ஹராம், இதுதான் நிலைமை, இப்படித்தான் செய்யணும். ஏன் இவ்வளவு காலம் வளர்த்தோம், எங்கட பொறுப்பு முடிஞ்சா இல்ல, மரணிக்கும் வரே ஒரு தந்தை தந்தை தான். ஹராம் ஹலால பத்தின ஒரு தெளிவையும் அந்த குழந்தைக்கு படிச்சு கொடுக்கிறது அவருடைய கடமைகள். ஏதாவது சகோதரர்களே, அடுத்தது மிக முக்கியமான ஒரு கடமை, அந்த குழந்தைக்கு மார்க் கல்வி. அந்த குழந்தை வளர்ந்த தருணத்துல மரணிக்கும் வரையில மார்க் கல்வி கொடுக்கணும். ஏன்னு சொன்னா இன்னைக்கு நான் உலகத்தினுடைய அறிவு கொடுக்க கூடாதுன்னு பேச வரல, அதுல முக்கியத்துவம் கொடுக்கிற அளவுக்கு மார்க்க கல்வியினுடைய விஷயத்துல முக்கியத்துவம் கொடுக்கலாம். இன்றைக்கு எத்தனையோ தந்தையர்கள் தன் குழந்தைகளை ஓத தெரியாம விட்டுட்டு மரணிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தைகள் மூலமாக ஒரு குர்ஆனுடைய ஆயத்து அந்த தந்தைக்கு போய் சேருது. ஒரு ஓத தெரியா அந்த குழந்தையின் மூலமாக ஒரு துஆ போய் சேருது. ஏன்னா சகோதரர்களே, எந்த அளவுக்கு மார்க்க கல்வியை கொடுக்கணும் என்று சொன்னா, நான் அதி தரஜாவுல அதாவது ஆக கீழ் மட்டத்தை சொல்றதா இருந்தா, ஒரு குழந்தை பள்ளிக்கு வந்து தொழக்கூடிய 7 வயசு அடையுதா, அந்த குழந்தைக்கு ஒழுவெடுக்கக்கூடிய முறையையும் சொல்லக்கூடிய முறையையும் படிச்சு கொடுக்கிறது தந்தையில கடமை. ஏன் மஸ்ஜிதுக்கு கூட்டிக் கொண்டு வாரது தந்தை, அந்த தந்தை படிச்சு கொடுக்கறது தந்தையுடைய கடமை. அந்த குழந்தைய உது செய்யக்கூடிய இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போயிட்டு இப்படிதான் மகன் உது செய்யறது, தொழக்கூடிய இடத்துக்கு வந்து இப்படிதான் மகன் தொழுறதுன்னு சொல்லி படிச்சு கொடுக்கறது தந்தையுடைய கடமை. ஆனா இன்றைக்கு எத்தனை தந்தையர்கள் இதை செஞ்சு கொண்டு இருக்கிறோம், இன்னும் ஒரு படி மேல பேசி கேட்கறதாக இருந்தா, இன்றைக்கு எத்தனை தந்தையர்கள் தொழுது கொண்டிருக்கிறோம், நாங்களே தொழுகை இல்லாமல் இருக்கிறோம், எங்களோட குழந்தைகளுக்கு எப்படி நாங்க தொழுகையை படிச்சு கொடுக்கோம். ஏன்னா சகோதரர்களே, இதே ஒரு தந்தையினுடைய கடமைகள்ல ஆக ஆக பிரதான ஒரு கடமை.
மார்க்க அறிவை படிச்சு கொடுக்கணும். அதுக்காக வேண்டி சில தந்தையர்கள் சொல்றது காதால கேட்டிருக்கிறேன். சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா, நாங்க என்ன செய்ய, நாங்க விலநேர வேலைக்கு போறோம், காவிக்கு தான் வரோம், அதுதான் மாசம் 500 ரூபா, மாசம் 1000 ரூபா, மாசம் 2000 ரூபா கேட்டு மதுரத்தாக்கல்ல போட்டிருக்கிறோம் தானே, அவ்வளவுதானே படிச்சு கொடுக்கணும். ஏதாவது சகோதரர்களே, மதுரத்தாக்கல்ல போடுறது அவட கடமை, குரான படிக்கிறதுக்கு போடுறது கடமை, ஆனா படிக்காட்டியதுக்கு பதில் சொல்ல வேண்டியதும் தந்தையர்கள். ஏ மதுரத்தாக்கு போட்டா மட்டும் விஷயம் முடிஞ்சா, அந்த குழந்தை ஓடுதா ஓடுதில்லையா, படிக்குதா படிக்குது இல்லையா, இந்த விஷயங்களை கவனிக்கிறது யாரு, கவனிக்கிறதுக்கு தந்தையினுடைய பொறுப்பு இல்லையா. ஆனா சரிய மதுரத்தா படிச்சு கொடுக்கறது கடமை என்று சொல்லல, தந்தை படிச்சு கொடுக்கறது கடமை என்று தான் சொல்லு. ஏதாவது சகோதரர்களே, அப்போ ஒரு தந்தை அந்த குழந்தைக்கு எல்லா விஷயத்தையும் படிச்சு கொடுக்கணும். கடைசியாக ஒரு விஷயம் சொல்லி முடிச்சு கொள்றேன். அடுத்தது ஆக பிரதான ஒரு விஷயம், அந்த குழந்தை பிறந்தது முதல் இறக்கும் வரையில கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் என்ன தெரியுமா, அந்த குழந்தைக்கு சிறந்த ஒரு ரோ, சிறந்த ஒரு முன்மாதிரியை ஏற்படுத்தும், சிறந்த ஒரு ரோல் மாடல், சிறந்த ஒரு முன்மாதிரியை, தனக்குரிய ஒரு ஹீரோவை உருவாக்கி கொடுக்கும். இன்னைக்கு எந்த குழந்தை கிட்ட கேட்டாலும் அவளுக்கு பிடிச்சவர் யாரு, ஏதாவது ஒரு பிளேயர் பெயர், அப்படின்னா ஒரு ஆக்டர்ஸ் பெயரை சொல்லுவாங்க. ஆனா ஒவ்வொரு குழந்தைக்கும் ரோல் மாடல் ஹீரோ யாரு தெரியுமா, அந்த குழந்தையுடைய தந்தை. ஏன் அந்த குழந்தை பார்த்து வளர்றது தன் தந்தையத்தான், ஒரு தந்தை ஆசைப்படுறாரு, என் குழந்தை போய் பேசக்கூடாது, என் குழந்தை அதாவது மோசமான வார்த்தைகள் பேசக்கூடாது, என் குழந்தை புகைக்க கூடாது, என் குழந்தை மதுபானம் வரம்பக்கூடாது, என் குழந்தை மோசமான ஆட்களை பழகக்கூடாது, இப்படி எல்லாம் ஆசைப்படுறாரு. ஆனா அவர் வாயை திறந்து பேசினா பெரிய தம்பி, அவர் வாயை திறந்து பேசினா மோசமான வார்த்தைகளை தான் பேசுறார். அவருடைய நண்பர்களை பார்த்தா ஆஹா மோசமானவர்களாக இருக்கிறார். அவர்த்த புகைக்கிற பழக்கம் தலைக்கெடுத்து ஆடிக்கொண்டுச்சு, அவர்த்த மதுபானம் குடிக்கிற பழக்கம் தலைக்கு மீது பேசிக் கொண்டுச்சு. ஆனா தன் குழந்தை மட்டும் இப்படி வரக்கூடாது என்று நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம். ஏன்னா சகோதரர்களே, அடி தலைஞ்சால் ஒரு உதாரணம் சொல்றதாக இருந்தா, ஒரு குழந்தை ஒரு மோசமான வார்த்தையை பேசிட்டுன்னு வச்சுக்கொள்ளுச்சு, நாங்க மதுபானம் அதாவது புகைக்கிற லெவலுக்கு போகாம ஒரு மோசமான வார்த்தையை லெவல்ல வச்சுக்கலாம். ஒரு குழந்தை மோசமான ஒரு வார்த்தையை பேசினா அந்த குழந்தையை கண்டிக்கிறதுக்காக வேண்டி ஒரு பக்கத்துல தாய், ஒரு பக்கத்துல தங்கை, இன்னொரு பக்கத்துல மாமா, இன்னொரு பக்கத்துல சாச்சா, இன்னொரு பக்கத்துல உமாமா, இன்னொரு பக்கத்துல வாப்பம்மா என்று சொல்லி எட்டு பக்கங்களாலையும் எட்டு பேர் வாராங்க. ஆனா அந்த குழந்தைய தண்டிக்கிறதுக்கு முன்னால ஒரு நிமிஷம் சிந்திக்கோணும், இந்த பாதிச்ச வார்த்தை அந்த குழந்தைக்கு எப்படி தெரியும். ஏன் குர்ஆன் தெளிவுபடுத்துது, அல்லாஹு அக்ரஜக்கும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ, எந்த ஒரு விஷயமும் தெரியாமதான் ஒவ்வொரு குழந்தையும் பூமியில பிறக்கும். அப்ப ஒரு வார்த்தை கூட தெரியா, பசிச்சா பால் கேட்க கூட அந்த குழந்தைக்கு தெரியா. அப்ப அந்த குழந்தை ஒரு மோசமான வார்த்தை பேசியிருக்கிறது என்று சொன்னா, அந்த குழந்தைய கண்டிக்க வந்தவர்கள் சிந்திக்கோணும், இந்த வார்த்தை எங்கள் யாத வாயிலிருந்து வந்த வார்த்தை. ஒன்றோ அந்த தாய் தந்தையர்கள், அல்லது அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள், அல்லது அந்த சூழலில் இருக்கக்கூடியவர்கள், யாராவது இந்த வார்த்தையை பாவிச்சிருப்பாங்க, கேட்ட வார்த்தை தான் அந்த குழந்தைய வாயிலிருந்து வருது. அந்த குழந்தையை தண்டிக்கிறதுக்கு முன்னால, கண்டிக்கிறதுக்கு முன்னால வரும் வார்த்தையினுடைய திசையை அறிஞ்சு அந்த இடத்தை பல செஞ்சுட்டோம் வேண்டா, அந்த குழந்தை சாலிஹான குழந்தையாக வார்த்தை யாராலையும் வர முடியாது. ஏன்னா சகோதரர்களே, அது செய்ய வேண்டியது ஒரு கண்டிக்கிறதுக்கு முன்னால அந்த குழந்தைக்குரிய எல்லா அதாவது ரோல் மாடல் என்று சொன்னது, அந்த குழந்தைக்குரிய முன்மாதிரி என்று சொன்னது, தன் குழந்தை மோசமான வார்த்தைகள் பேசக்கூடாதா, முதலாவது தன் வாய தன் மாட அதாவது தந்த வாழ்க்கையை திருத்தோனும் தான் மோசமான வார்த்தைகள் பேசக்கூடாது, தன் குழந்தை புகைக்கக்கூடாதா, தான் விளங்கிக் கொள்ளணும் நான் புகைத்து நினைப்பார். இப்படியெல்லாம் செஞ்சாதான் வலதன் சாலிஹன் எதிரோ நபியாவுல அந்த சாலிஹான குழந்தையை உருவாக்கலாம், மரணத்துக்கு பின்னால துவா செய்யக்கூடிய குழந்தையை உருவாக்கலாம், அல்லாஹ் தந்த ஞாபகத்தின் மூலமாக வெற்றி அடைந்தவர்களாக மாறலாம். அப்படி இல்லை என்று சொன்னா அந்த குழந்தை கிடைச்சிச்சு, சந்தோஷமாக இருந்தோம், அந்த குழந்தையின் மூலமாக செலிப்ரேட் பண்ணினோம், செகண்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணினோம், உலகத்திலே ஏதாவது ஊர்ல எல்லா ராயல் ஸ்கூல் அதாவது எல்லா பெரிய பெரிய ஆட்களும் எங்க படிக்கிறாங்களோ அந்த ஸ்கூல்ல போட்டு படிக்க வச்சு, இருந்தும் படிப்பேர் அல்ல, எல்லாம் கொடுக்க வேண்டியதெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுத்தேன், ஆனாலும் உள்ள மாசமாக பேசிருச்சு என்று சொன்னா நான் என்ன செய்ய என்ற வார்த்தை கிராமத்தில் எங்களுக்கு பாருங்க. ஏன்னு சொன்னா இன்னைக்கு உலகத்துல வளமுறையை நாங்க எடுத்து பார்த்தோம் சொன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எல்லா ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து அந்த குழந்தை மோசமா போனா சொல்லுவாங்க, பாப்பா உமாவும் ஓவர் செல்லம் கொடுத்துட்டாங்க, அதனாலதான் புள்ள நாசமா போச்சு. இதே ஓவர் கண்டிப்பாக வளர்த்தா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, வளர்த்தும் சரி வரல என்று சொன்னா சொல்லுவாங்க. ஓவரா அடக்கி ஆள போனாலும் இப்படித்தான் பிள்ளைங்க நாசமா. ஏன்னா சகோதரர்களே, அப்ப அந்த குழந்தை நலவு செஞ்சாலும் பெற்றோருக்குத்தான், கேள்வி செஞ்சாலும் பெற்றோருக்குத்தான், ஒரு நலவு செய்தா சொல்லப்படும். எப்படி வளர்த்திருக்கிறாங்க பாருங்க, மாஷால்லா புள்ளேடா இப்படித்தான் வளர்க்கணும். யார்த்த புள்ளேடோ சரியா, இது அல்லாவிடத்துல சாட்சியாக அமையும். அந்த குழந்தை சாலையான குழந்தை இந்த பெற்றோர்கள் ஞாபகத்துக்கு நன்றி செலுத்தி இருக்கிறாங்க, அவர்கள் அல்லாஹ் நெருக்கமாக்கிக் கொள்வார். அதற்கு மாற்றமாக யார்த்த புள்ளையோ தெரியா நடந்திருக்கிற முறைய பாருங்க, ஏன் இப்படி வளர்த்து வச்சிருக்கிறாங்க, யார் அப்பா இப்படி புள்ளையை வளர்க்கிறேன், வளர்க்கிறத வளர்க்காம இருந்தா நல்லமே ஒரு பெற்றோரை பார்த்து பேசுறாங்களா, இதுவும் அல்லாஹ் இடத்துல சாட்சியாக இருக்கும். என்னத்துக்கு தெரியுமா, இந்த மனிதர் அல்லாஹுடைய நியமத்தை பாவிச்சாரு, சோதனையில வெற்றி பெறல, அல்லாஹ் வீட்டும் தூரமா. ஏன்னா சகோதரர்களே, அதனால நாங்க சிந்திச்சு கொண்டிருக்கிற சிந்தனையை மாற்றணும். ஒரு குழந்தை சாலையான குழந்தையாக வரணுமா, அதுக்கு முழுக்க முழுக்க தாய்தான் பொறுப்பு என்றதை பார்த்து தந்தையாக எங்களுக்கும் சில கடமைகள் இருக்கின்றதை விளங்கணும். அதை சரியான முறையில செஞ்சு அல்லாவுக்கு விருப்பமான அல்லாஹினுடைய நேசர்கள் ஒருவனாக மாறுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருப்பை செய்வானா. யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, யாழ் எங்களோட பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, யாழ் எங்கள் மூலமாக எங்களோட பெற்றோர்களை மாற்றினார் யாழ், அவர்களுக்கு அவர் தந்தி மூலமாக